గురుభ్యో నమః. జడత్వ హేతు ఉపపత్తి. ఇదకు మొన్నాల దృశ్యత్వ హేతు ఉపపత్తి పార్థం. విమతం మిథ్యా దృశ్యత్వాత్ శుక్తి రూప్యవత్ ఉలహం పొయ్యానదు அறிவுக்கு விஷய அறியப்படுகின்ற காரணத்தினால் சுத்திரூபியம் போல் அப்படின்னு ஒரு அனுமானத்தினால உலகத்துக்கு மித்யாத்வத்தை ஸ்தாபனம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். ஆறு விதமாக அதுக்கு விகல்பம் பண்ணி எல்லாமும் சரியா வராது என்று நியாயாமிரதக்காரர் சொல்ல, அவர் சொன்னதான சமாதானம் ஒன்றும் ஏறலை, எல்லா பட்சமும் சரி பண்ணலாம், ஆனால் ரெண்டாவது பட்சம் ஃபலவியாபியம்ங்கிற பட்சம் மட்டும் இப்போ நாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி மீதி அஞ்சு பட்சங்கள்லையும் அவன் சொன்னதான எல்லா தோஷங்களையும் பரிகாரம் பண்ணி ஸ்வஸ்தமாக இருக்கு. நிச்சயமாக திருஷ்யாத்வ ஹேதுவானது நித்யாத்வத்தை சாதிக்க முடியும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டோம். இந்த தீர்மானம் பண்ணதான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இமெயிலில் வந்து சேரும். அதெல்லாம் பிரிண்ட் இது டைப் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சேன். ரெண்டு மூணு நாளில் வந்து சேரலாம். பிறகு அடுத்ததாக ஜடத்வ ஹேது. முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான பொருள்கள் திருக்கு திருஷ்யம்னு இருக்கு. இந்த திருக் திருஷ்யம்னு ரெண்டு பதார்த்தங்களில் திருக்குங்கிறது ஆத்மா பிரம்மம் எப்படியாவது சொல்லுவோம். ஏன்னா ஆத்மாவைத்தானே பிரம்மங்கிறார், ஆத்மா ச பிரம்மா அப்படின்னு பாஷ்ய வாக்கு, அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு உபனிஷத்து வாக்கு. ஆகையால் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தான். இப்போ இந்த ஆத்ம பின்னமாக பிரம்ம பின்னமாக இருக்கக்கூடியதான உலகம் எல்லாம் போயிங்கிறோம். உலகம்னு நான் சொன்னேன் என்ன, தோணக்கூடியதான உலகம்னு அர்த்தம். சத்தாக தோணக்கூடியதுக்குத்தான் நம்ம உலகம்னு சொல்கிறோம். சத்தாக தோணாததான ஒரு பதார்த்தம் அசத்துங்கிறதே அது உலகத்துக்குள்ளே நம்ம பகிர்பகம் பண்ணிட்டோம், உலகத்தில் தள்ளிவிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடியதான பதார்த்தம் என்ன, பிரம்மம்னு ஒன்று உலகம்னு ஒன்று. இது உலகங்கள் எல்லாமே நமக்கு மிச்சான தீர்மானம் பண்ணிட்டு இருக்கும். அதில் சுத்தி ரூபியாதைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, வேற விதமாக தீர்மானம் பண்ணிட்டோம். கட்டப்பட்டாதி பதார்த்தங்கள்லாம் சத்தியம்னு நமக்கு காணப்படுகிறது, அதை மித்யான்னு நாம் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நிச்சயம் பண்ணணும். அதில் திருஷ்யத்துவங்கிற ஒரு ஹேத்து சொன்னேன், ஏன் பிரம்மபிந்தம்னு சொல்கிறதுக்கு. பிரம்மங்கிறத வந்து நமக்கு உபனிஷத்துகள் லட்சணம் சொல்லியிருக்கு, எத்தது அத்ரேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அப்படி. அத்ரேசியம்னு சொன்னதுக்கு அது வைதிக பிரயோகம் அதிருஷ்யம்னு அர்த்தம். ஸோ அது அதிருஷ்யமாக இருக்கிறதுனால உலகம் எப்படி இருக்கணும், பிரம்மபிந்தமானது திருஷ்யமாக இருக்கு. இதில் இருந்து திருஷ்யத்துவங்கிற ஒரு ஹேத்து வச்சு சொன்னோம். அதே மாதிரியே பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி, பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன ஞானம். அப்போ பிரம்ம பின்னமான பிரபஞ்சம் என்னமா இருக்கணும், ஞான பின்னம், அதான் ஜடம். ஸோ இந்த லட்சணம் எங்கிருந்து வந்தது, ஜடத்துவம்னு எப்படி சொல்கிறார் அப்படின்னு உபனிஷத்தில் பிரம்மத்தை ஞானம்னு சொல்லியிருக்கு. ஸோ பிரம்ம பின்னமான பிரபஞ்சம் ஞான பின்னமாக இருக்கணும், ஞான பின்னமானது ஜடம், ஆகையால் ஜடத்வா அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ஜடத்வங்கிற ஒரு ஹேத்துவை நாம் சொல்லும் பொழுது விமதம் மித்யா ஜடத்வா சுத்தி ரூபியத்தில் வச்சுங்களா, அது ஜடம் தானே. அந்த இடத்துல நமக்கு மித்யாத்வம் சித்தமாக இருக்கு. மித்யாத்வம் எப்படி சித்தமாக இருந்தது அப்படின்னா, அது சுத்தி ரூபியமானது சச்சேன்னு நபாத்தியேதா அசச்சே தினப்பிரதியேதா, சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது. நேதம் ரஜத்தம்னு ஞானம் வந்ததுன்னா சுத்தி ரஜத்தம் பறந்து போயிடுது, ஆகையால் அது பாதிக்கப்பட்டதுனால அது சத்து இல்லை. அது கண்ணுக்கு தோன்றது, தோன்றதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் எடுக்க போறானோ இல்லையா, ஸோ அவனுக்கு அதை எடுத்துக்கணும்னு ஒரு பிரவருத்தியாக நடக்கிறான். அப்போ அவனுக்கு தோணினா தானே எடுக்க போறான், பிரதீதி இருக்கோ இல்லையோ. ஸோ பிரதீதி இருந்தால் அதுக்கு நம்ம அசத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ஒரு பொருளே சதசத்தாக இருக்க முடியாது. அப்போ என்னவா இருக்கணும், சதசத்து மித்யாசத்தம். இந்த மித்யாபூதம் சுத்தி ரஜதம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகு அதே மாதிரியே பிரபஞ்சமும் சுத்தி மித்யாபூதம். பிரபஞ்சம் மித்யாபூதம்னு சொல்றேல, இந்த பிரபஞ்சம் எதனால மித்யாபூதம் அப்படின்னா ஜடத்துவம் இருக்கிறதுனால, ஜடமாக இருக்கிற காரணத்தினால். அந்த ஜடமா இருக்கிறதுனால அதுல ஜடத்துவம்ங்கிற ஒரு ஹேது இருக்கு. இந்த ஜடத்துவங்கிற ஒரு ஹேதுவினாலையும் உலகத்தை மிச்சை என்று சொல்லலாம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியார் ஸ்தாபனம் பண்ணியிருக்க. இந்த ஜடத்துவங்கிற ஹேதுவை நாம சொன்னதுமே அவனுக்கு பிடிக்கலையோன்னா, உலகம் சத்தியம்ங்கிறவன அவன், உலகம் சத்தியம்ங்கிறவனை அவனை பார்த்து நீங்கள் உலகம் பொய்ன்னு சொன்னேன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அவன் என்ன சொன்னான், ஜடத்துவம்னு ஒரு ஹேதுவாவது மித்யாத்வத்தை சாதிக்காது அப்படிங்க. ஏன் சாதிக்காது அப்படின்னு அவனை கேட்டா அவன் சொன்னான், ஜடத்துவம்னு நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கேன் மனுஷத்து மனசுல, அஜ்ஞாத்ருத்வத்தை ஜடத்துவங்கிற, அஜ்ஞானத்துவத்தை ஜடத்துவங்கிற, அனாத்மத்துவத்தை ஜடத்துவங்கிற, ஜடம்னு நீங்க சொல்றல, இதுக்கு என்ன சார் உங்க மனசுல அர்த்தம்? அஜ்ஞாத்ருத்வம் ஞாத்ரு பின்னத்வம், அல்லது அஜ்ஞானத்துவம் ஞான பின்னத்வம், இல்ல அனாத்மத்துவம் ஆத்ம பின்னத்வம், இந்த மூணுல என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏதோ நினைக்கிறேன் உனக்கு என்ன போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா மூணுலையும் தப்பு இருக்கு. இந்த மூணாத்தான் நீங்க சொல்ல முடியும். ஜடம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு நீங்க என்ன சொல்லணும், அஜ்ஞாத்ருத்வமோ ஞாத்ரு பின்னத்வமோ ஞான பின்னத்வமோ ஆத்ம பின்னத்வமோ, மூணு விதமா சொல்லலாம். இந்த மூணு விதமாக எதை சொன்னாலும் சரியா வரல, மித்யாத்வத்தை சாதிக்க. மித்யாத்வத்தை சாதிக்கலைன்னா ஜடத்துவங்கிற ஹேதுவான மித்யாத்வத்தை எப்படி சாதிக்கும்? ஆகையால் தாங்கள் சொல்றது சரியல்ல அப்படின்னு அவன் மேலோட சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்றாய் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நீங்க விமதம் மித்யா ஜடத்வான்னு சொன்னாலும், விமதம் மித்யா ஞாத்ரு பின்னத்வா அப்படின்னு, இந்த உலகமானது பொய்யானது, ஏன் ஞாத்தாவை விட வேறானதாக இருப்பதனால் அப்படின்னு ஞாத்ரு பின்னத்வாத்துன்னு அவன் ஏற்று. இவன் மேலோட பார்த்தா ஞாத்தா ஜீவன் இவனோட வேறாகத்தான் இருக்கு, ஆகையால் ஜடமாகத்தானே இருக்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த ஜாதாங்கிறது யார் அத்வைத்த மதத்துலன்னு பாரு. இந்த ஆத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஆத்மா யாரு? பிரத்யேகாத்மான்னு நம்ம சொல்றோமே, இந்த பிரத்யேகாத்மா யாரு? பிரம்மந்தான். ஏன் அதுக்காகத்தான் சொன்னேன், அயமாத்மா பிரம்மா அப்படின்னு அபிநீய தர்சயத்தின்னார் பாஷ்யத்துல. கையை காட்டி இப்படி சொல்றதாம், அபிநயம் பண்ணி சொல்றதாம், இங்க இருக்கார் ஆத்மா வேற எங்கேயோ இல்லை அப்படின்னு. ஸோ இங்க உள்ள இருக்கிற ஆத்மா யார் தெரியுமாண்ணா? பரமாத்மா தான். ஏன் சுவாமியினர் தத்ருஷ்வா ததேவானு பிராவிதது, உலகத்தை படைச்சு அந்த உலகத்துக்குள்ள அவர் பூந்துட்டுருக்க. இப்போ வெளியில இருந்தவரும் உள்ள பூந்துண்டவரும் ஒருவரை தானே. ஸோ இந்த பிரத்யேகாத்மாவும் பிரம்மமும் ஒன்று தானே, சரி சந்தேகம் இல்லை. இப்போ இப்போ இந்த ஞாதாங்கிறவனும் பிரம்மம்னு நீங்கள் சொல்கிறேள், ஆனால் அந்த ஞாதாவானவன் அவன் எப்படிப்பட்டவன் பிரம்மம்னு சொல்கிறேள். அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்க அப்படின்னா, பிரம்மத்துல கர்த்தத்துவம் இல்ல, அகர்த்தா அபோக்தா அப்படின்னு சொல்ற. அகர்த்தா அபோக்தான்னு சொன்னா ஞாத்ருத்வம் வருமா? ஒரு செயலும் செய்யாதவர் அவர், ஞானத்தை அறிவதுங்கிற செயலை செய்வார் அவர். அதனாலதான் ஞாத்ருத்வம்னு சொன்னால திருச்சு பிரத்தியம், அந்த திருச்சு பிரத்தியம் என்ன சொல்றது? கர்த்தத்துவத்தை சொல்றோம், ஞான கர்த்தத்துவம், அதுக்குதான் ஞாத்ருத்வம்னு பேர். இந்த ஞான கர்த்தத்துவம் ஆத்மாவின் இடத்துல இருக்கோ பிரம்மத்தின் இடத்துல இருக்கோ? இல்லை. அப்ப ஆத்மாவிலையோ இல்லை. இப்ப ஞான கர்த்தத்துவம் ஆத்மாவில இல்லைங்கிறல, அப்ப ஞான கர்த்தத்துவம் இல்லைன்னா இந்த ஞானம் யாருக்கு சார் வருது? இது ஒரு கேள்வி. நமக்கும் அறிவு வருது, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா எந்த மனுஷன் கேட்டாலும் நீ அழகா இல்லைன்னா போ, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிறோம். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சௌக்கியமாக போச்சு, நீ கடன் கேட்க மாட்டேன் எழுதுகிறோம். ஆனால் யாரையாவது கேட்டு நீ உனக்கு அறிவு இல்லைன்னு கேட்டு பாருங்க, முதல்ல அடிச்சு விடுவோம். ஏன்னா இவன் தன்னை அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கான். எந்த மனுஷனத்தும் தன்னிடத்துல அந்த அறிவு இருக்குங்கிற ஒரு நிச்சயமான புத்தி இருக்கு. அறிவு இல்லைன்னு கோபம் வருது இல்லையோ? ஸோ எனக்கு அறிவு இருக்குன்னு நாம் எல்லோரும் நினைக்கிறோம், ஆனால் வசுதான் நமக்கு அறிவு இல்லை. ஏன்னா அறிவு ரூபம் நம்ம. இப்போ அறிபவது யாரு? நிஜமாகவே நமக்கு அறிவே நம்ம ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னா, அறிந்து கொண்டே நாம் இருப்போம்னு சொன்னா தூக்கத்துல நமக்கு அறிவு வரணும். சுகதம் நாம் இருக்கோமோ இல்லையா? அப்போ அறிவு வரணுமே. இப்போ அறிவு வரலன்னா என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, நம்ம பேசிக் குவாலிட்டி அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்க, நம்மகிட்ட நான் நான் ஏதோ சுத்தமான ஒரு பிரம்மத்தை சொல்றல, அதுல அறிவு இல்லை. அப்ப அறிபவது யார் நமக்குள்ள அப்படின்னா, இந்த சிதச்சித் கிரந்தின்னு சொல்லுவோம், அல்லது அகம் பதார்த்தம்னு வச்சோம், அகமர்த்தம்னு வச்சோம். இந்த அகமர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்ததான ஒரு முடிச்சு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவா, சிதச்சித் கிரந்தின்னு சொல்லுவா, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, இது ஒரு முடிச்சு. அது எந்த கிரந்தியா? அவித்யா கிரந்தி சொல்லுவா. ஆனா யாருன்னு அவரை தான் அறிகிறார். சுத்தமான ஆத்மா அறியல. அந்த சிதச்சித் கிரந்தின்னு ஒன்று அறியறதோ இல்லையோ, அது எங்க இருக்கு சார் உங்க பட்சத்துல? அது ஆத்மாவுக்கு சேருமா அனாத்மாவுக்கு சேருமா? ஆத்மாவில் நிச்சயமா தெரியாது. அப்ப யாரு? அனாத்மாவில் தெரியும். அனாத்மான்னா உங்க பட்சம், பட்சம்னா வேர் யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ். எங்க மித்யாத்வத்தை சாதிக்கிறீங்களோ அந்த இடத்துல அது இருக்கு. ஸோ அந்த அந்த அஜ்ஞாத்ருத்வம்ங்கிறது நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த லட்சணத்துல, ஆனா உங்க மதத்துல அந்த சிதச்சித் கிரந்திங்கிறதோ அதுதான் அகமர்த்தம்ங்கிறது. அது என்னாச்சு? பட்சத்துக்குள்ள இருக்கு. பட்சத்துக்குள்ள இருக்கிறதுனால விமதம் மித்யா ஞாத்ரு பின்னத்வா. அதுதானே இப்ப உங்க அனுமானம் ஜடத்வாத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞாத்ரு பின்னத்வா. உலகம் பொய், ஞாத்ரு பின்னமா அறிபவனை விட வேறாக இருப்பதனால். சரி, ஆனா இந்த உலகத்துக்குள்ளே இந்த அறிபவன் ஒருத்தர் அகமர்த்தம் இருக்கா இல்லையா? அது உலகத்துல தான் இருக்கு, ஆத்மாவிலயும் இருக்க இல்லையே. அப்ப அந்த அகமர்த்தம்ங்கிறது உலகத்துல இருக்கும் பொழுது அதுல ஞாத்ரு பின்னத்துவம் வரல. ஏன் அதுக்கு அதானே அறியிறது? அப்ப என்ன சுவாமி ஆயிடுதுன்னார், அது ஞாத்ரு பின்னத்துவங்கிற ஒரு ஹேது நீங்க சொல்லக்கூடியதான ஹேது அதுல இல்லாததுனால, பட்சத்துல பட்சைக்க தேசத்துல ஹேது இல்லாததுனால பாகா சித்தி, ஒரு பாகத்தில் நூறு இடங்கள்ல ஒரு இடத்துல வச்சுருந்தோம், அதுல அந்த பதார்த்தமானது சித்திக்கல, ஹேது சித்திக்கல. தேர்ஃபோர் இந்த தோஷத்துக்கு என்ன பேரு? பாகா சித்திங்கிற ஒரு விஷயம். அதனால ஞாத்ரு பின்னத்துவம்ங்கிற ஒரு லட்சணம் சொல்ல முடியல. இன்னொன்னு பாருங்க, சுத்தாத்மா இருக்காரு சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் அறிகிறதோ அறியப்படாது? சைத்தன்யம் என்னைக்கும் எதையும் பண்ணப்படாது. பண்ணினா என்ன ஆகும்னர்? அதுவும் அழிஞ்சு போயிடும். ஒரு வேலையும் செய்யப்படாது. எங்க ஆத்த மாமா மாதிரியும்பா ஒன்றும் பண்ண மாட்டார். காலப்படுந்து பேப்பர் படி அவர் காரியம் பண்ண மாதிரி வீட்டுக்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது. பிரம்மம்னு அப்படித்தான், ஒன்றும் படாது. நல்லதும் பண்ணாது, கெட்டதும் பண்ணாது. அது வரைக்கும் தேவையில்லை, என்ன ஒன்றும் பண்ணாது. அது அசலஹா ஸ்தாடுகம் அசலஹா அயம் சனாதனஹா, ஒரு செயலும் பண்ணாது. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மாவில் அது ஒரு செயலும் பண்ணலைன்னு அதுக்கு அறியுமா? அதுவும் அறியறதும் ஒரு செயல் தானே. அந்த அறியறதுக்கு தானே இந்த மழையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்திருக்கும். அப்படியாவது அறிவு வருமான்ட்டு. ஆனால் நிச்சயமா இன்னைக்கு வந்த வாழ்க்கெல்லாம் பகவத் அனுகிரகம் உண்டு, ஸ்பெஷல் அனுகிரகம். என்ன இவ்வளவு கஷ்டத்திலையும் வந்திருக்கோம் பாருங்க. சாதாரணமாக தான் அப்படி இல்லாமல் இவ்வளவு கட்டத்திலேயே நம்ம அறிந்துக்கணும்னு ஒரு அவா இருக்கு. இது ஜென்மாந்தரத்தில் பண்ண பாக்கியம்தான். ஏன்னா ஈஸ்வரானுகிரகாதேவ அவள ஜனங்களுக்கு அந்த அத்வைத வாசனா சித்தி வாசனை வர. அதனால அவ்வளவு விசேஷம், அப்படிப்பட்டதா அந்த சுத்தாத்மா இருக்க, அது சத்தியம். ஆனா அந்த சத்தியமான மிச்சம் இல்லாதான சுத்தாத்மாவிலையும் உங்க ஹேது அங்க இருக்கு. என்ன? ஞாத்ரு பின்னத்வம் அப்படிங்கிற ஹேது. அதுவும் அறியலையோண்ணா, ஞாதா இல்லையோன்னு சுத்தாத்மா. ஸோ மித்யாத்வம் இல்லாததான சுத்த பிரம்மத்துல இந்த ஹேது போனா அப்ப என்ன தோஷம்? விசாரம். எப்படி சார் இந்த பட்சத்தை எடுத்துட்டுருக்கிறேன் நீங்க? என்னமோ சொல்றீங்கள ஜடத்துவம் ஜடத்துவங்கிறேன். அந்த ஜடத்துவமானது ஜடத்துவ ஹேதுவானது அஜ்ஞாத்ருத்வம்னு தாங்கள் சொன்னீளையானால் எப்படித்தான் சொல்றேன்னு புரியலையே. ஒன்று, அது அகமர்த்தமா அப்படின்னு கேட்டேன்னா, அது அகமர்த்தத்துல ஞாத்திர பின்னத்துவம் இல்லாததுனாலையும் அது பட்சத்துல இருக்கிறதுனாலையும் பாகாசித்தின்னு ஒரு தோஷம். சுத்தாத்மாவில அது ஞாத்திர பின்னத்துவம் இருக்கு, அது ஞாத்தா இல்ல, ஆனா அது சத்தியமா தான் இருக்கு, மித்யாபூதமா இல்லையே. அப்ப அது என்னாச்சு, வியபிச்சார தோஷம் வருது. ஆகையால் இந்த அஜ்ஞாத்திருவம் ஞாத்திர பின்னத்துவம்னு சொன்ன முதல் பட்சம் சரியா இல்லை. சார், இந்த பட்சம் தான் சரியா இல்லை. ஒருவேளை நீங்க அஜானத்துவம்னு எடுத்துக்கிறீடா, ஏன்னா ஞானம் பிரம்மா, சத்தியம் ஞானம், அனந்தம் பிரம்மா, திருக்குறள் ஞானம் பிரம்மா. அந்த ஞானம்னா ஞப்தின்னு அர்த்தம். நம்ம ஞானத்தை வேதாந்தத்துல ஞானம்னா நீங்க என்ன சொல்லணும், சாதாரணமாக ஞானம்னு சொன்னா விருத்தி ஞானத்து தான் ஞானம் சொல்லணும். விருத்தவ ஞானத்துவ உபச்சாரா அந்தக்கரண விருத்தியில ஞானத்துவம்னு ஔபச்சாரிகமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஞானம்னு சொன்னா ஞப்தி சுத்த பிரம்மம். அஜானத்துவம்னு சொல்றேல, ஞான பின்னத்துவம்னு சொல்றேல, அதை எடுத்துக்கிறேடா அப்படின்னு சொன்ன, நீங்க அத்வைத மதத்துல ஞானம்னு எதை சொல்லிட்டு இருக்க, விருத்தி உபரக்த சைத்தன்யம், விருத்தியுடன் கூடினதான சைத்தன்யம். மனோச்சுன சைத்தன்யத்துக்கு தான் ஜானாத்தியர்த்தம்னு சொல்ல போறேன். இந்த மாதிரி அந்த பரிபாஷையை கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். என்னைக்காவது நீங்க பிரம்மாநதியத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருந்தா, மனோச்சுன சைத்தன்யம் தான் ஜானாத்தியர்த்தம்னா, ஜானாத்தியர்த்தம்னா ஞானம்னு அர்த்தம். இக்ஸ்திபோ தாத்து நிர்தேசம் ஜானாதி அப்படின்னு சொன்னா ஞாதாத்துன்னு அர்த்தம். அதனால ஞாதாத்துனுடைய அர்த்தம் என்ன, மனோச்சுன சைத்தன்யம். மனோச்சுன சைத்தன்யம் என்ன, அந்தக்கரண விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இருக்கட்டும். ஏதோ இப்ப நம்ம ஞானம்னு சொன்னா எதுக்கு சொல்ல போறோம், விருத்தியோட கூடினதான விருத்தியில பிரதிபலித்த சைத்தன்யத்துக்கு தான் ஞானம்னு பேர். சோ இந்த விருத்தியில பிரதிபலித்த சைத்தன்யம் விருத்தியோட கூடினதான் சைத்தன்யம், இதுதான் ஞானம் நமக்கு. அப்ப கேவலமான விருத்தி ஞானம் சார், பாலும் சர்க்கரையும் டிகாஷனும் கலந்தா அதுக்கு காஃபி இருந்து, பால் மட்டும் வச்சுட்டு காஃபி சாப்பிட்டா போல கணக்கா, இல்ல சக்கரை மட்டும் வாயில போட்டா காஃபி சாப்பிட்டா போல கணக்கா, இல்லையோண்ணா? அப்ப என்ன காஃபின்னு என்ன அர்த்தம், இந்த மூணும் கலந்த மிக்சருக்கு தான் காஃபின்னு பேரு. அதே மாதிரியே விருத்தியும் சைத்தன்யமும் சேர்ந்தாதான் ஞானம். சேராம விருத்தி மட்டும் இருந்தது சைத்தன்யம் வரலன்னு வச்சுங்கோ, அது ஞானம்னு சொல்லுவேடா? ஞானம் மட்டும்தான் இருக்கு, விருத்தி சம்பந்தப்படல, அது ஞானம்னு சொல்லுவேடா? இல்ல. அப்ப உங்க மதத்துல நீங்க ஞானம்னு சொன்னா என்ன பேரு, விருத்தி உபரக்த சைத்தன்யம், விருத்தியோட கூடின சைத்தன்யம் ரெண்டும் சேர்ந்தாதான் ஞானம்னு பேரு. அப்ப கேவலமான விருத்திக்கு, கேவலமான விருத்தி தமிழ் கேவலம் இல்ல, சுத்தமான சைத்தன்ய சம்பந்தம் இல்லாதான விருத்தி, விருத்தி மட்டும் ஞானமாகாது, சைத்தன்யம் மட்டும் உங்க மதத்துல ஞானமாகாது. இதுவும் இல்ல அதுவும் இல்ல, இவருக்கும் இல்லைன்னா அவருக்கும் இல்லை, அவ்வளவுதான். இப்ப விருத்திக்கும் ஞானம்னு பேர் இல்ல, சைத்தன்யத்துக்கும் ஞானம்னு இல்ல. இப்ப இந்த விருத்தியானது பட்சத்துக்குள்ள இருக்கு, பட்சம்னு கவலைப்படாதுங்க, உலகம்னு அர்த்தம். இது வரைக்கும் பட்சம்னு சொன்னா அப்படியே கொஞ்ச நாள் அதை கொஞ்ச நாள் உங்களை சொன்னோம், விபட்சம்னு என்னது, பட்டதா வச்சதுன்னு என்ன, இப்படி எல்லாம் சொல்லுது, விமத்தம்னு மெல்லமா சொல்லுவோம். அப்புறம் பிரம்ம பிரமாதிருக்கு பிரமாபாத்யத்வேன பிரதித்தியத்வேதித்வம் இப்படின்னு சொல்லி, அதுல ஒரு லட்சணம் ஒரு விசேஷம் போட்டா போறோம், ரெண்டு விசேஷம் போட்டா போறோம், பட்டபாஸ்கர மதம்னு ஒரு மதம் இருக்கு, அது மூணு விசேஷம் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம் வச்சுக்கோ. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு என்ன, ஒவ்வொருத்தரும் அத்தனையும் சேர்ந்தா மனசுக்கு தாரணம் பண்றது கஷ்டமா இருக்கும். பட்சம்னு சொன்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்துக்குள்ள விருத்தி இருக்கா இல்லையா, நிச்சயமா இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள விருத்தி இருக்கு. சோ நீங்க சொன்னது என்ன, விமதம் மித்யா ஞான பின்னத்வா, விமதம்ங்கிறதுக்குள்ள விருத்தி இருக்கு. அப்ப விருத்தி மித்யா ஞான பின்னத்வா அப்படின்னு, ஞான பின்னத்துவ விருத்தியில இருக்கோ இல்லையோ, இருக்கே. அப்ப என்னாச்சு, ஒரு தோஷமும் இல்லை, சரியா போடுது. ஆனால் இதே மாதிரியே சைத்தன்யம் மித்யா ஞான பின்னத்துவாதுன்னு சொன்னா சைத்தன்யத்துல மித்யாத்துவம் இல்லை, ஆனா என்ன எடுத்த, ஞான பின்னத்துவம் இருக்கு. ஞானம் இல்லையே, இப்பதான் சொன்னேன்னே, ஞானம்னு அந்த ஞாபகம் ஞானத்தை எடுத்துக்கூடாது. இங்க நம்ம மதத்துல ஞானம்னு என்ன, அத்வைத்த மதத்துல விருத்தி பிரதிபல விருத்தியும் சைத்தன்யமும் சேர்ந்ததுக்கு தான் ஞானம்னு பேர். வெறும் சைத்தன்யத்துக்கு ஞானம் இருக்கோ இல்ல, சைத்தன்யத்துல மித்யாத்துவம் இல்ல, ஆனா அந்த இடத்துல ஞான பின்னத்துவம் இருக்கு. மித்யாத்துவம் இல்லாத இடத்துல ஞான பின்னத்துவம் இருந்தால் அதுக்கு என்ன சொல்வோம், வியபிசாரங்கிற தோஷம் சொல்வோம். பாத்திரம் அஜானத்துவங்கிற ஒரு பட்சம் தான் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னால அதுவும் போயிடுது. ஜடத்துவம்னு என்ன அர்த்தம், ஞாத்திர பின்னத்துவம்னு சொல்ல முடியல, ஞான பின்னத்துவம்னு சொல்ல முடியல. சரி, இந்த ரெண்டும் இல்லாத போனால் சரி மூணாவது பட்சம் ஏதாவது எடுத்து போயிடா, அனாத்மத்துவம்னு சொல்லுவிடா அப்படின்னு கேட்டா நன்னா. ஏன்னா பிரம்மம்னு ஆத்மா, ஆத்ம பின்னம், ஸோ ஆத்ம பின்னம் உலகம்னா ஆத்ம பின்னமா இருக்கு, ஆகையால் ஆத்ம பின்னத்துவம் நம்ம சொல்லலாமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா அதுவும் சொல்ல முடியாதுங்கிற பூர்வபட்சம். ஏன்னா அனாத்மத்துவம்னு என்ன அர்த்தம், ஆத்ம பின்னத்துவம். ஆத்ம பின்னத்துவம்னு நீங்க சொல்றீங்கள, ஆத்ம பிரதியோக பேதவத்துவம் இருக்கட்டும் அப்படி. இந்த ஆத்ம பின்னத்துவம்னு நீங்க சொல்றீங்கள, இதுல ஆத்ம பின்னத்துவம்னு ஆத்மான்னு என்ன தெரியலையே, ஆத்மத்துவம்னு என்னது, ஏன்னா அது தெரிஞ்சா தானே சார் அனாத்மத்துவம் தெரியும். கடபேதம்னு கட்டம்னு என்னதுன்னு தெரிஞ்சவனுக்கு தானே கடபேதம் தெரியும், கட்டங்கிற பதமே தெரியாதவனுக்கு எப்படி தெரியும். ஸோ அனாத்மத்துவம்னு சொன்னா அந்த அனாத்மத்துவம்னு ஆத்ம பின்னத்துவம், அந்த பேத பிரதியோகியா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை தெரிஞ்சாதான் ஆத்ம பின்னத்துவம் தெரியும். ஸோ இந்த ஆத்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னா, ஆத்மான்னு ஒரு ஜாத்தின்னு வச்சுக்கோ அப்படின்னு, தத்தின ஜாதி விசேஷா, இந்த ஆத்மத்துவங்கிற ஒரு ஜாதி இல்லை. கட்டத்தில் இருக்கிற ஜாதிக்கு என்ன பேரு, கடத்துவம். படத்தில் இருக்கிற ஜாதிக்கு படத்துவம், மனுஷனிடத்தில் இருக்கிற ஜாதி மனுஷத்துவம், ஸ்திரீகள்ல இருக்கிற ஜாதி ஸ்திரீத்துவம், ஆனா ஆத்மாவில் இருக்கிற ஜாதி ஆத்மத்துவம் அப்படின்னு விட சொல்ல முடியல. ஏன் சுவாமின்னர், அத்வைத்தத்தில் எத்தனை ஆத்மா இருக்கு, அத்வைத்தம்னு பேசிண்டே வந்து எத்தனை ஆத்மா இருக்குன்னு கேட்டா நன்னா இருக்க, அத்வைத்தம்னாவே ஒண்ணுன்னு அர்த்தம். அந்த அத்வைத்தத்தை எப்படி சொல்லிருக்க, ஏகமேவ அத்விதீயம், அது வேற சொல்லிருக்கு, ஒண்ணுதான் ஒன்னேதான் ஒண்ணு, இரண்டற்ற ஒண்ணு. மனுஷனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இப்படி சொல்லியிருக்கு, இரண்டற்ற ஒன்னாக ஒண்ணுன்னு சொன்ன என்ன அர்த்தம், அது ஒண்ணுதான் சார், அதுல வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்டதாக இந்த அத்வைத்தத்துல எத்தனை ஆத்மான்னு கேட்கக்கூடாது, ஒரே ஆத்மா தான். ஒரே பொருளுக்கு எதுக்கு ஜாதி சொல்லணும், அவசியம் இல்லை. ஏகம் வியக்தித்துன ஜாதி, ஏக வியக்தியா இருந்தா, ஒரே வியக்தியா இருந்தா ஜாதிய கண்டு கல்பனை பண்ண வேண்டியதான நிர்பந்தம் இல்லை, அவசியம் இல்லை. இப்ப ஜாதிய முதல் முதல்ல ஏன் கல்பனை பண்ணியிருக்க, சின்ன குழந்தை இருக்க, நம்ம மாத்தக்குள்ள ஒரு சின்ன நாய் இருக்க, அந்த நாயை காமிச்சு இதுதான் நாயின்னு சொன்னேன், அது குலைக்கிறத பார்த்துருக்கு, நாலு கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, முன்னால முகம் ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கு, வெள்ளை வெள்ளையில நல்ல கலராக வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த குழந்தைக்கு இந்த நாயின்னு காமிச்சிருக்கேன். இந்த குழந்தை நாயின்னு தெரிஞ்சிருக்கு, இதுதான் நாயின்னு, பத்து தினம் நாயின்னு சொன்னால் புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த குழந்தையே வெளியில ரோடுக்குள்ள போயிருக்கு, அங்கே பெரிய நாயை பார்த்துருக்கு, வேற கலர்ல இருக்கு, அதை பார்த்ததுமே இந்த குழந்தை அது என்ன சொல்றது, அதையும் கண்டு நாயின்னு தான் சொல்றது. அப்ப இங்க நீங்க வேற வியக்தியை காமிச்சிருக்கீர்கள், வேற கலர்ல இருக்கு, வேற சைஸ்ல இருக்கு, பரிமாணம் மாறி இருக்கு, ரூபம் மாறி இருக்கு. ஆனா அங்க என்னடா, வேற ரூபம் வேற பரிமாணம், ஆனாலும் அந்த குழந்தை அதை கண்டு நாயின் தானே சொல்றது. அப்ப என்ன அர்த்தம், அந்த குழந்தை நாயங்கிற பதத்துக்கு அர்த்தத்தை அறியும் பொழுது அந்த அந்த வியக்தியை பார்க்கல, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கு, நாலு காலு ஒரு ரெண்டு காலு இப்படி இருக்கணும், இது மாதிரி சத்தம் பண்ணணும், இப்படி இருந்தா தான் இதுக்கு நான் இருந்தேன். ஸோ அந்த வியக்தியை கவனிக்கிறதுக்கு அதன் மனசுக்குள்ள அந்த ஒரு ஷேப்பு, ஒரு சாமான்யமான ஏதோ ஒரு தர்மம் இருக்கு, அதை வச்சுட்டு தான் இன்னொன்று பார்த்தாலே ஓஹோ இதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ பல பொருள்கள் இருக்கும் பொழுது ஒரு பொருளை பார்த்ததிலிருந்து இன்னொரு பொருளையும் அதே பொருள் தான் இது என்றதான ஒரு அறிவு நமக்கு வருகிறது. இந்த அறிவு வருவதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள ஜாதின்னு ஒன்று கல்பனை பண்ணியிருக்கோம். ஸோ ஜாதியை கல்பிக்க வேண்டியதான நெசசிட்டி இது. அதே போலயே நாளைக்கு சாஸ்திரிகள் சொல்ல போற சாமானிய பிரத்தியாசி ஏன் கல்விக்கும் வர போறது, சாமானிய ஒரு இடத்துல புகையை பார்த்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகையும் தெரியுங்கிறான், அது தெரியுமா தெரியாதா, நையா இக்கணும் கொட்டும் தெரியுங்கிறான், நாமெல்லாம் உனக்கு தெரியலேங்கிறான், யாருக்கு தெரியுமோ யாருக்கு தெரியுமோ தெரியும், என்ன அலௌகிக்க பிரத்தியாச தீமா, அதெல்லாம் ரொம்ப சமாஷனை நம்மெல்லாம் ஏதோ இங்கிலீஷ்ல அது இது வாசிக்கிறோம். ஆனா இவன் சொன்னதான ஒரு வழி இருக்கு, இது வேற, அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். சிலதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு வருது, அனுபவத்துக்கு வந்தா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது அனுபவத்துக்கு வரமாட்டேங்கிறது பிரம்மத்தை. என்ன லோகத்தில் இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு விவகாரம் உங்களுக்கு. மணிக்கணக்கா லெக்சர் பண்றார் பிரம்மத்தை பத்தி. அனுபவம் வந்திருக்கோ? வந்தா ஏன் சார் பேசுறாரு? வந்தவன் பேச மாட்டான். ஆனா பேசுறவாழ் என்னன்னா ஏதோ எத்கிஞ்சது அனுபவம் இருக்கு. அந்த எத்கிஞ்சது அனுபவம் இல்லாம பேசவே முடியாது. ஆனா அந்த பரிபூர்ணமாக அனுபவம் வர்றதுன்னு வச்சுங்களேன், அனுபவம் பேசினா அனுபவம் வந்திருக்குன்னு சொல்ல முடியல. அனுபவம் வந்திருக்குன்னு அவர் பேசுவார்னு சொல்ல முடியல. எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்யன வேதத்தா இதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னன்னா இவ பாருங்க, ஒரு ஒரு வியக்திய பார்த்ததுமே அந்த நிகில வியக்திகள்லையும் இது இந்த வியக்தி தான் நம்ம சொல்வதற்கு காரணம், அதற்குள்ள இருக்கக்கூடியதான சாமான்யமான ஒரு அம்சம், அதுதான் ஜாதிங்கிறோம். நித்தியம் ஏகம் அநேக அனுகதம், நித்தியமாக இருக்கு. வியக்திகள்லாம் போனாலும் அது மட்டும் இருக்கு, அது ஒண்ணுதான். ஜாதி ஒண்ணுதான். ஜாதி ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? பசுல இருக்கிற பசுத்துவ ஜாதி ஒண்ணு, மனுஷில இருக்கிற மனுஷத்துவ ஜாதி ஒண்ணு, எனத்துல இருக்கிற ஜாதி உங்களுக்கு இருக்கிற ஜாதி வெவ்வேறு இல்லை. இப்ப மனுஷத்துல பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாதிங்கிறாங்க, அது வேற. மனுஷியாளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவாந்தர ஜாதி வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், அவனை பத்தி பேசப்படாது. வேதத்தை படிக்காதவன் வேதத்தை நிந்த பண்ணினா அதை பத்தி நம்ம நினைக்கப்படாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, முட்டாள், ஏதோ விஷயம் இருக்கான். வேதத்தை வாசு, அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னு சொன்னா அவனோட நம்ம பேச தயார். வேதத்தையே வாசிக்க வேதத்தை சொல்லலைன்னா அவனை பேசாதீங்க, அவனை பத்தி நமக்காது உபேட்சணியா நம்ம நினைக்கப்படாது. நம்ம மதம் வேறு, நம்ம அபிப்பிராயம் வேறு, அவன் அபிப்பிராயம் வேறு. இப்ப இங்க சொல்லக்கூடியதான் ஜாதி என்ன? நித்தியம் ஏகம் அநேக அனுகதம், நித்தியமாக உள்ளது. வியக்தி போனால் அதனால ஜாதிக்கு ஒண்ணு ஆகல, ஒரே ஜாதியாகத்தான் இருக்கு எல்லாத்தையும். அநேக அனுகதம், அநேக வியக்திகள்ல சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த வியக்திகளோட என்ன சம்பந்தத்துல ஜாதி இருக்கு? சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. ஜாதி வியக்திகளுக்கு என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் வச்சுப்போம். ஆகையால் இந்த ஜாதிய கல்பனை பண்ண வேண்டியதற்காக இந்த நெசசிட்டி இருக்கு. ஒரே வியக்தியா இருந்தா ஜாதி வேணுமோ? அந்த வியக்தியை தெரிஞ்சுன்னா ஆயிடுது, இன்னொரு வியக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதி வேணும். ஸோ ஜாதியானது ஏதா ஏகம் வியக்திஸ்துன ஜாதி, நையாய்க்கு சொன்னதுக்கு உபபத்தி. இப்போ சூரியத்துவ ஜாதி ஒத்துக்கிறடா, ஏன் சார் ஒத்துக்கப்படாதுன்னு இருக்கிறதே ஒத்தர் தான். ஒரு சூரியன் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே சூரியன் இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. ஒரே சூரியன் தான் இருக்க போதும். ஸோ சூரியன் ஒருவர் தான், ஆகையால் சூரிய வியக்தியை ஜாதி பண்ணுறது. நிருசிம்மத்துவ ஜாதி வேணுமான்னு கல்பபேதேன வெவ்வேறுன்ட்டான். ரிசிமத்துவ ஜாத்தியும் ஒத்துக்க வேண்டியது, அபத்தம் குச்சோத்தியம் கிருத்துவ அபத்தம் பண்றது தப்பு, அதுக்கு மேல ஒரு உற்பத்தி சொல்லணும். நிருசிம்மத்துவ ஜாத்தி ஒத்துக்கணுமா? ஒத்துக்கணும்னா எப்படி ஒத்துக்கிறது? ஒரே ஒரு நிருசிம்ம தானே இருக்கார், ஒவ்வொரு கல்பத்துல ஒரு நிருசிம்மன்ட்டான் சொல்லிட்டான். நையாயக்கன எப்படியும் பேசுவான், அதை பத்தி நம்ம ஒன்றும் கேள்விப்பட முடியாது. இப்ப இந்த ஏக வியக்தியா அவங்க ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மத்துவம் ஜாதி இல்லை. சரி, ஆத்மத்துவம் ஜாதி இல்லைன்னா ஆத்ம பின்னத்துவம் எப்படி தெரியும் உங்களுக்கு? சரி, ஆத்மத்துவம்னு ஜாதி இல்லைங்கிறல அது போட்டோம். ஜீவர்கள்லாம் சொல்றல, விசிஷ்டாத்மாக்கள்லாம் சொல்றல, தனித்தனியதான் தோன்றதுன்னு இல்ல. விசிஷ்டாத்மாக்கள்னு நீங்க என்ன சொல்றளோ அவெல்லாம் பட்சத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. நான் பாமதிக்கார மதம் சொல்றப்பவே சொல்லிவிட்டேன், உபஹிதமான பதார்த்தம் எது, உபாதியோடு கூடின பதார்த்தங்கள்லாம் மித்யாபூதம். ஒன்றும் கவலையே விடப்படாது. நம்ம உபாதியோட சேர்ந்து இருக்கு, அதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா உபாதி தோஷங்கள். உபாதினால என்ன அர்த்தம்? சமீபே சமீபத்துல ஆதியதே ஸ்வஸ்ய தர்ம, தன்னுடைய தர்மங்கள்னா இது நடத்துல போடுறதுனால தான் அதுக்கு உபாதின்னு பேர். செம்பருந்து புஷ்பம் பக்கத்துல வச்சிருக்கேன், ஸ்பட்டிகம் அழகான ஸ்பட்டிகலிங்கம், எனக்கு நன்னா தெரியும். ஸ்பட்டிகத்துல ஒரு விதமான தோஷம் இல்ல, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஆனா அந்த பக்கத்துல பிள்ளையார் மேல சம்பந்தி புஷ்பம் வச்சிருக்கேன், அதனால என்ன தெரிஞ்சதுன்னு, இந்த ஒரு ஸ்பட்டிகமும் சிவப்பாக காணப்பட்டது. அப்ப விவகாரம் என்னன்னு, தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான சிவப்பு தன்மையை தன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஸ்பட்டிகத்தில் தான் ஏற்றி வைக்கிறதுனால இதுக்கு உபாதின்னு பேரு. செம்பந்தி புஷ்பத்துக்கே உபாதின்னு பேர் வச்சிருக்கேன். தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான தர்மத்தை தன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த தர்மம் இல்லாத தலையில கட்டுறது. அதே போலயே உபகிதமான ஒரு ஜீவன் சொன்னா அந்த உபாதியில் இருக்கக்கூடியதான கர்த்தத்துவம் போக்திருத்துவம் கவலை சுகம் துக்கம் அத்தனையும் அந்த ஜீவனுக்கு இருக்கிறதாக சொல்றது. அது வச்சுட்டு நான் அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன பண்ணினாலும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இவெல்லாம் யாருன்னு, இவெல்லாம் உபஹிதமான சுரூபம் விசிஷ்டாத்மா. இவாளுக்கு பேதம் இருந்தாலும், என்ன ஜாத்தியம் ஒத்துக்க வேண்டியதா இருந்தாலும், அப்ப என்ன இவாள் எல்லாமே மிச்சாபூதம். ஸோ அவளை சேர்த்து பிரயோஜனம் பண்ணும். சரி, ஆனந்த ரூபத்துவம்னு வச்சுப்போமே. இப்ப ஜாத்தின்னு சொன்ன அனாத்மத்துவம்னு ஆத்மத்துவம் தெரியணும். ஆத்மான ஜாத்தின்னு வச்சுருந்தோம்னா ஜாதி ஏக்கமா இருக்கு. சரி, அது ஜாதி ஒத்துக்க முடியாது. சரி, விசிஷ்டாத்மாக்களோ விசிஷ்டாத்மாக்கள் பலவாக இருந்த போதிலும், பலராக இருந்த போதிலும் அவ மித்யாபூதம் ஏன் பட்சத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கா. சரி, அது பிரச்சனை. கடைசியில் என்ன ஆனந்தம்னு சொல்றோம், ஆத்மான ஆத்மத்துவம்னு ஆனந்த ரூபத்துவம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப வைஷயிக ஆனந்தம்னு ஒன்று இருக்கு, நாம் அனுபவிக்கக்கூடியதான ஆனந்தங்கள். இந்த வைஷயிக ஆனந்தம் இருக்க, புலன்கள்னால விஷயங்களை சம்பந்தப்படுவதனால் ஏற்படக்கூடியதான ஆனந்தங்கள், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுர்கே அப்படின்னு, மாத்ரா ஸ்பர்ஷங்கள் புலன்கள்னாலையும் விஷயங்கள்னாலையும் இவர்களுக்கு சம்பந்தப்பட்டதுனால வந்ததான அறிவு, இந்த ஒரு ஆனந்தம். இந்த வைஷயிக ஆனந்தம் இருக்க என்னன்னா, இந்த வைஷயிக ஆனந்தத்துல ஆனந்த பின்னத்துவம் இருக்கும். அதான் ஆனந்தம்னு பேர் வச்சு விட்டு அது ஆனந்த பின்னத்துவம் இருக்கும். அதனால என்னடா ஆச்சுனர், ஹேதுவே சித்திக்கல, உன்னால ஹேத்து சித்திக்கல, அதனால பாகா சித்திங்கிற ஒருத்தர பழைய மாதிரி வந்துரு. இல்ல சுவாமி, அதுவும் ஆனந்தம்னு சொல்வேலையானா, அதுவும் ஆத்மான்னு சொன்னா, அப்ப என்ன ஆச்சுனர், ஆத்ம பின்னத்துவங்கிறது அஜான பட்சத்துல என்ன, கேவலமான விருத்தியோ கேவலமான சைத்தன்யமோ ஆத்மா இல்லை, அதனால என்ன ஆச்சுன்னா அது ஆனந்தம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆனந்தம்ங்கிற பதத்துக்கும் விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் தான் ஆனந்தம் நமக்கு. ஆகையால் என்ன ஆச்சுன்னா, கேவலமான விருத்தியில தோஷம் இல்லாத போனாலும் கேவலமான சைத்தன்ய ஸ்வரூபத்துல வெபிச்சாரமும் சேரும். ஆகையால் நீங்க இந்த ஜடத்தை எப்படி சொல்லப்படுற, ஜடத்துவத்தை அஜ்ஞாத்ருத்வம்னு சொல்ல போறல, இல்ல அஜ்ஞானத்துவம்னு சொல்ல போறல, அனாத்மத்துவம்னு சொல்ல போறல, இந்த மூணு பட்சத்துல எந்த பட்சம் எடுத்துட்டாலும் தோஷம் வருது, நாலாவது விதமாக உங்களால சொல்ல முடியாது. ஆகையால் ஜடத்துவங்கிற ஒரு ஹேத்து சித்திக்கல, ஜடத்துவங்கிற ஹேத்துனால நித்யார்த்தத்தை உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்ததுமே என்ன சொல்ற, அஜ்ஞாத்ருத்வம்ங்கிற ஒரு பட்சத்தை விட்டுருங்க, அனாத்மத்துவமும் அப்புறம் வந்து அஜ்ஞாத்திருத்துவங்கிற பட்சம் விட்டுருந்தோம், அஜ்ஞானத்துவமும் அனாத்மத்துவமும் எடுத்திருந்தோம், அது சரி பண்றேன்ட்ட. அப்ப என்ன, மைவம் த்விதீய திருத்தீய பட்சயோகோ தோஷாபாவா. ஏன் சார் அந்த பட்சம், அப்ப முதல் பட்சம் தோஷமான, முதல் பட்சமும் தோஷம் இல்லை, முதல் பட்சமும் சரி பண்ணுவேன், ஆனா நான் எடுத்துக்கிறேன்ட்ட. ஏன்னா அதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், வேற விதமா சொல்லணும், இந்த ரெண்டையும் காமனா நான் சரி பண்ணிவிடுவேன். ஸோ லட்சணத்தை சரி பண்றதுங்கிறது இருக்கு பத்தியல, அது ரெண்டாவது மூணாவது பட்சத்துல ஒரு வகையா சரி பண்ணலாம். ஆகையால் ரெண்டாவது மூணாவது பட்சங்கள் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், முதல் பட்சம் அது வேற விதமா சொல்லிடும், அதுக்காக இப்ப எடுத்துக்கல அப்படின்னா. ஆகையால் த்விதீய திருத்தீய பட்சயோகோ தோஷாபாவா. இங்க மைவம்னு சொன்ன இப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், எப்படி வேற விதமா நான் சொல்லுவேன்னு அர்த்தம். அதனால முதல் பட்சம் மட்டும் எடுத்துக்கல, ரெண்டு மூணாவது பட்சங்களை சரி பண்றோம். இந்த ரெண்டாவது மூணாவது பட்சத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி நான் சொல்லிவிட்டேன், பிரம்ம பின்ன ஞானபதஜன்ய தி முக்கிய விசேஷ பின்னத்துவம். ஞானபதத்தினால என்ன அர்த்தம் புரியுறதோ, ஞானபதத்துக்கு என்ன அர்த்தம் நான் சொன்னேன், விருத்தி விசேஷ சைத்தன்யம். ஞானபதத்துக்கு என்ன அர்த்தம், விருத்தியோட கூடியிருந்த சைத்தன்யம். இந்த ஞானபதத்துக்கு அர்த்தம் விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். அதுல முக்கிய விசேஷம் எதுவா இருக்க, எது கடைசியில இருக்க, கடைசியில் கருப்பான குடம், குடத்தை தானே கடைசியில வச்சுக்கணும், இப்படி வழக்கம். ஆனா இப்படியே நினைக்கிறேன் சில நேரம் அப்படின்னு பேசுவேன், சம்ஸ்கிருதத்துல விசேஷம் விசேஷமாவே தாமசாராம்போம். ஆனா ஜெனரலா இப்ப என்ன சொல்றோம், விசேஷம்னா கடைசியில இருக்கிறதுன்னு வச்சுப்போம். சோ ஞான பதத்துக்கு விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம், அதுல முக்கிய விசேஷம் என்ன, சைத்தன்யம் சுத்த பிரம்மம். அதனுடைய பேதம் என்ன, ஞானபதஜன்ய தி முக்கிய விசேஷ பிரதியோக பேதவத்வம் அப்படின்னு சொன்னேன்ல, சைத்தன்யம் அஜ்ஞானத்துவம்ங்கிறது அதே தான். இது சொல்றது எப்படி சொல்லுவோம், ஞானபதஜன்ய தி முக்கிய விசேஷ பிரதியோக பேதவத்வம்ங்கிறது தான் ஹேது. அந்த ஹேது சொன்னா ஒரு தோஷமும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுதான் ஜடத்துவம், அவ்வளவுதான் ஆயிடுது. தெரிஞ்சுக்க வேண்டியது தோஷங்கள், அதுக்கு சமாதானம். ஆனால் அதுக்கு பிறகு அவன் வெவ்வேறு தோஷங்களை சொல்ல போறான். அந்த தோஷங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன, நீரும் மோட்சத்தை அடையல, நானும் அடையல, ஆனா விவகாரம் என்ன, மோட்சத்துல இப்படி இருக்குமேன்னு அவன் சந்தேகத்தை கலப்புறான். அது இல்லையா பதில் சொல்ல, மோட்சத்தை யாரும் அனுபவிக்கல சொல்லிவிட்டேன், ஆனா விவகாரம் என்ன, மோட்சத்தை செய்யல, அப்படி வருமே ஆகையால் இந்த தோஷம் வருமேங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் வராதுன்னு அப்படின்னு இவர் சமாதானம் பண்ண வர்ற. ஆனா நமக்கு மோட்சம் வந்த அன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும் அது என்னென்ன கேள்வி கேட்க போறா, என்ன சமாதானம் சொல்ல போறோம். இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை, முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வந்து அனுப்பிடுறாங்க. இப்பொழுது சாஸ்திரிகள் மேல